விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 38.
எனதருமை அன்புள்ளங்களே, செப்டம்பர் 5 இத்திங்களன்று சிரியாவில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்புகளில் 48 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இன்னும் பலர் காயமடைந்துள்ளனர். சிரியாவிலும் அதன் அண்டை நாடுகளான துருக்கியிலும் ஈராக்கிலும் நிகழும் குண்டுவெடிப்புகள் நமக்கு தினசரி செய்திகளாகிவிட்டன என்பதால் அவை நம் கவனத்தை அதிகம் ஈர்ப்பதில்லை. இருந்தாலும் அன்புள்ளங்களே, சில வேளைகளில் இந்த வன்முறைகள் எவ்வாறு நிகழ்ந்தன என்று கூறப்படும் ஒரு சில குறிப்புகள் நம்மை பாதிக்கத்தான் செய்கின்றன. அண்மையில் என்னை பாதித்த ஒரு சில வேதனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஆகஸ்ட் 20 துருக்கி நாட்டின் காசியான்தெப் என்ற ஊரில் திருமண விழா ஒன்று நடைபெற்றது. அந்த விழா கூட்டத்தில் ஏற்பட்ட ஒரு குண்டுவெடிப்பில் 50 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர், 70 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தற்கொலை படையை சேர்ந்த ஒருவரால் இந்த தாக்குதல் நடைபெற்றது என்றும், தன்னை சுற்றி குண்டுகளை கட்டியிருந்தவர் 12 அல்லது 14 வயதுள்ள ஒரு சிறுவனாக இருக்கக்கூடும் என்றும் செய்திகள் வெளியாயின. அந்த சிறுவன் தானாகவே அந்த குண்டுகளை வெடிக்கச் செய்தாரா, அல்லது வேறொருவர் தூரத்திலிருந்து அதை வெடிக்கச் செய்தாரா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன.
இத்தாக்குதலுக்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் 21 ஞாயிறன்று ஈராக் நாட்டின் கிர்குக் நகரில் 11 வயதுள்ள ஒரு சிறுவனின் உடலை சுற்றி கட்டப்பட்டிருந்த குண்டுகளை காவல்துறையினர் அகற்றினர் என்று மற்றொரு செய்தி வெளியாகியிருந்தது. இவ்விரு செய்திகளிலும் இஸ்லாமிய அடிப்படைவாத குழு ஒன்று தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. இஸ்லாமிய அரசு என்று தன்னையே அழைத்துக் கொள்ளும் அடிப்படைவாத குழுவிடம் சிக்கியுள்ள குழந்தைகள் குண்டு தயாரிக்க பயிற்றுவிக்கப்படுகின்றனர் என்ற செய்தி செப்டம்பர் 5 இத்திங்களன்று வெளியானது. அன்பு இதயங்களே, அடிப்படைவாத குழுவினர் தங்கள் வெறிச் செயல்களுக்கு சிறுவர் சிறுமியரை பயன்படுத்துகின்றனர் என்று கேள்விப்படும் போது இவர்களெல்லாம் மனித பிறவிகள்தானா என்ற கேள்வி எழுகின்றது. இவ்வளவு கொடூரமான வெறிச் செயல்களில் சிறுவர் சிறுமிகளையும் பயன்படுத்தும் இவர்களை ஆட்டி படைப்பது நிச்சயம் மத உணர்வுகள் அல்ல, வேறு தீய சக்திகளே என்பதை யாரும் புரிந்து கொள்ள முடியும்.
வெறி உணர்வுகளையும் வன்முறைகளையும் உலகில் பரப்புவதால் லாபம் அடைவது யார்? ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழில் நிறுவனங்களே. இவ்வாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பலமுறை கூறியுள்ளார். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் காங்கிரஸ் சபை உறுப்பினர்களுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015 மார்ச் 24 ஆற்றிய உரையில் ஆயுதங்களின் உருவாக்கம், வர்த்தகம் இவை குறித்து பேசினார்.
உலகெங்கும் நடைபெறும் ஆயுதம் தாங்கிய மோதல்களை எண்ணி பார்க்கின்றோம். அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் ஆயுதங்கள் ஏன் இவ்வுலகில் இன்னும் விற்பனை செய்யப்படுகின்றன? ஒரே ஒரு பதில் மட்டுமே உள்ளது, பணம். அப்பாவி மக்களின் இரத்தத்தில் தோய்ந்த பணம். ஆயுத உற்பத்தியையும் வர்த்தகத்தையும் குறித்து ஒன்றும் பேசாமல் அமைதி காப்பது நம்மையும் இக்குற்றத்துக்கு துணை போக செய்துவிடும்.
அன்பு நெஞ்சங்களே, தீய ஆவி பிடித்த ஒருவர் கெரசேனர் பகுதி கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து இயேசுவை சந்தித்தார் என்ற நிகழ்வை நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்நிகழ்வை சிந்திக்கும் போது வெறுப்பு என்ற தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டுள்ள அடிப்படைவாத குழுவினரையும், அவர்களுக்கு பின்புலத்தில் இருந்து மறைமுகமாக செயலாற்றும் மரண வர்த்தகர்களான ஆயுத உற்பத்தியாளர்களையும் இறைவன் குணமாக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு இன்றைய நம் விவிலிய தேடலை தொடர்வோம்.
கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது, கண்ணின் மணி போல கடவுள் காக்கையில் எனக்கு குறையேது.
அன்பு இதயங்களே, கல்லறைகளை தன் உறைவிடமாக கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதரை மீண்டும் மனிதர்கள் நடுவே வாழ வைப்பதற்காக இயேசு இந்த புதுமையை ஆற்றுகின்றார். இயேசு தனியொருவரை மட்டும் குணப்படுத்துவது கிடையாது, மாறாக அந்த புதுமை வழியே சூழ இருந்த சமுதாயத்திலும் மாற்றங்களை கொடர்ந்தார் என்று இதுவரை சிந்தித்து வந்துள்ளோம். தீயாவி பிடித்தவரை குணமாக்கிய இந்த புதுமையிலும் கெரசேனர் பகுதியில் மாற்றங்கள் நிகழ்ந்தன. அந்த மாற்றங்களை நற்செய்தியாளர் மார்க்கு இவ்விதம் விவரித்துள்ளார்.
மார்க்கு நற்செய்தி பிரிவு 5. தீயாவி பிடித்தவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம் தீயாவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீயாவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீயாவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது.
எனதருமை அன்புள்ளங்களே, ஒரு மனிதரை காப்பாற்ற 2000 பன்றிகளை இழக்க வேண்டுமா? இந்த கணக்கு சரியா தவறா என்பதை தீர்மானிப்பது நாம் கொண்டிருக்கும் கண்ணோட்டம். நல்லது ஒன்று நடக்க எவ்வளவும் தியாகம் செய்யலாம் என்பது ஒரு கண்ணோட்டம். எள்ளளவு தியாகம் செய்தாலும் பெருமளவு லாபம் கிடைக்க வேண்டும் என்பது மற்றொரு கண்ணோட்டம். ஒன்று கருணை கண்ணோட்டம், மற்றொன்று வியாபார கண்ணோட்டம். இந்த வியாபார கண்ணோட்டமே ஒரு தனி மனிதரின் விலை 2000 பன்றிகளா என்று கணக்கு பார்க்க வைக்கின்றது. அந்த மனிதருக்கு கிடைத்த விடுதலையைக் கண்டு அவரது குடும்பத்தினர் நிம்மதி அடைந்திருக்கலாம். ஆனால் ஊரிலிருந்த மற்றவர்கள் தங்கள் நிம்மதியை இழந்தனர். அவர்கள் அச்சமுற்றனர். இயேசுவை ஊரை விட்டு போய்விடுமாறு வேண்டிக் கொண்டனர் என்று மார்க்கு நற்செய்தி கூறுகின்றது.
பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள்.
அன்பு இதயங்களே, மனித உயிருக்கு விலை நிர்ணயிப்பது, மனிதர்களை விட பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவது நமது சமுதாயத்தை மீண்டும் கல்லறைகளுக்குள் புதைத்துவிடும் என்பதற்கு 2009 நிகழ்ந்த ஒரு கொடூரம் எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. மெக்சிகோ நகருக்கு அருகே நடந்த அந்த நிகழ்வு நம்மை நிலைக்குலைய செய்கின்றது, நமது விசுவாசத்திற்கு மீண்டும் ஒரு சவாலை தருகின்றது.
போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விடுதலை பெற விளைவோருக்கு மறுவாழ்வு தரும் ஒரு மையம் மெக்சிகோ நகருக்கு அருகே அமைந்துள்ளது. 2009 செப்டம்பர் மாதம் ஒரு நாள் பட்டப்பகலில் துப்பாக்கி ஏந்திய 2 அல்லது 3 பேர் அந்த மறுவாழ்வு மையத்தில் நுழைந்தனர். போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முயற்சி செய்து கொண்டிருந்த 17 இளைஞர்களை அந்த மையத்தின் வாசலுக்கு கொண்டு வந்தனர். வரிசையாக அவர்களை நிறுத்தி ஒருவர் பின் ஒருவராக சுட்டு கொன்றனர். போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விடுதலை பெற விளைந்தவர்களுக்கு நிரந்தர விடுதலை தந்துவிட்ட வெற்றி களிப்புடன் அவர்கள் மறைந்தனர். காவல்துறையினர் கொலையாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்று அந்நாட்களில் வெளியான செய்திகள் கூறின. அவர்கள் இன்று வரை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பார்களா என்பது சந்தேகம்தான்.
அன்பு இதயங்களே, ஆயுத வர்த்தகம் போலவே போதைப்பொருள் வர்த்தகமும் 1000 கோடி டாலர்கள் மூலதனத்துடன் நடத்தப்பட்டு வருகிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அரசு அதிகாரிகள் ஆதரவோடு நடைபெறும் இந்த வர்த்தகத்தால் அழியும் 1000 இளையோரின் ஒரு பிரதிநிதியாக கெரசேனர் கல்லறைகளிலிருந்து வெளியேறிய மனிதரை நாம் எண்ணி பார்க்கலாம். கல்லறையிலிருந்து வெளியேறியவரை மீண்டும் மனிதராக மாற்றினார் இயேசு. அவர் மனிதராக மாறியதால் 2000 பன்றிகளை இழந்தோம் என்ற வருத்தம் ஊர் மக்களுக்கு. எனவே இதுபோன்ற நன்மைகள் தொடராமல் இருப்பதற்காக அவர்கள் இயேசுவை அங்கிருந்து போய்விடுமாறு வற்புறுத்தினர்.
அன்பு இதயங்களே, கெரசேனரில் நடந்தது என்றும் தொடர்கின்றது. போதைப்பொருள் பயன்பாடு போன்ற தீய பழக்கங்களிலிருந்து இளையோர் அந்த விடுதலையை பெறுவதற்கு உதவும் பலரை போதைப்பொருள் வர்த்தகர்கள் தங்கள் ஊரை விட்டு போகச் சொல்வார்கள். அப்படி போகாமல் அந்த நல்ல உள்ளங்கள் சேவைகளை தொடர்ந்தால் அவர்களை கொல்லவும் தயங்க மாட்டார்கள் இந்த மரண வியாபாரிகள்.
என தருமை அன்புள்ளங்களே, இந்த புதுமையின் இறுதி வரிகள் நம்பிக்கை தருகின்றன. பொதுவாக இயேசுவிடம் குணம் பெற்றவர்கள் தங்கள் வாழ்வை தொடர்ந்தனர் என்பதையே நற்செய்தியாளர்கள் பதிவு செய்துள்ளனர். இந்த புதுமையில் மட்டுமே குணம் பெற்றவர் இயேசுவை தொடர விளைவதாக கூறுகின்றார். அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளாத இயேசு அதற்கு மாறாக குணமடைந்தவரை நற்செய்தி பணியாளராக மாற அழைக்கின்றார். அதேபோல் தங்கள் தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற்ற பலர் மற்றவர்களுக்கு தங்கள் விடுதலையை பற்றி எடுத்துச் சொல்லி பலரையும் நல்வழிப்படுத்துவதை தங்கள் வாழ்வின் குறிக்கோளாக கொண்டுள்ளனர். நாம் இந்த புதுமையின் இறுதிப் பகுதியில் வாசிக்கும் நம்பிக்கை வரிகள் இவைதான்.
இயேசு படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, முது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்போலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர்.
அன்பு இதயங்களே, செப்டம்பர் 4 அன்னை தெரேசா புனிதராக உயர்த்தப்பட்ட நாள். செப்டம்பர் 5 திங்களன்று புனித அன்னை தெரேசாவின் திருநாள். இவ்வேளையில் அந்த அன்னை உருவாக்கிய பிறரன்பு மறைப்பணியாளர்கள் துறவு சபையைச் சேர்ந்த 4 அருள் சகோதரிகளும் அவர்களோடு உழைத்த 12 பணியாளர்களும் சரியாக 6 முன், அதாவது மார்ச் 4 ஏமன் நாட்டில் கொலையுண்ட நிகழ்வை நினைவில் கொணர்கின்றோம். அவர்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் இறைவனின் கருணைக்கு சாட்சிகளாக வாழ்ந்தனர் என்பது ஒன்றே. அன்பு இதயங்களே, கல்லறைகளில் வாழ்ந்த ஒருவரை இயேசு மீண்டும் மனிதராக மாற்றிய புதுமையை சிந்திக்கும் போது, இத்தகைய கல்லறை வாழ்வு வாழும் மனிதர்களுக்கு பணியாற்றும் அனைத்து அன்புள்ளங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். மனிதகுலத்தில் பகைமை, வெறுப்பு, பழிக்கு பழி இவற்றை வளர்த்து உலகம் முழுவதையும் கல்லறையாக்கி, அந்த கல்லறைகளில் இரவும் பகலும் ஓலமிட்டு வாழும் மனிதர்களை மூலதனமாக வைத்து லாபம் சம்பாதிக்கும் மரண வியாபாரிகளை ஆட்டிப்படைக்கும் தீய சக்திகளை இயேசு விரட்டியடிக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம்.
தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.